வணக்கம் தந்தை பிரான்சிஸ் ரொசாரியோ.
வணக்கம்.
வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் தங்களை நாங்கள் மீண்டும் வரவேற்கின்றோம். நீங்கள் ஆப்பிரிக்காவில் நிறைய ஆண்டுகள் பணி செஞ்சிருக்கிறீங்க. குறிப்பா நைஜீரியா, ஐவரி கோஸ்ட் இந்த இரண்டு நாடுகளையும் பணி செஞ்சிருக்கிறீங்க. ஆப்பிரிக்காவுக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன? ஏன் நீங்கள் ஆப்பிரிக்காவிலேயே மறைப்பணி செய்கிறீங்க?
நான் இந்த நீங்கள் கூறியதை போல ஆப்பிரிக்க மறைப்போதக சபையில் உள்ள ஒரு குரு நான். இந்த ஆப்பிரிக்க மறைப்போதக சபை ஆப்பிரிக்க மக்களுக்காக இருக்கும் சபை. நாங்கள் அனைவரும் ஆப்பிரிக்காவிலேயே பணி செய்வோம். விடுமுறைக்கு மட்டுமே இந்தியா செல்வோம். கடந்த 8 ஆண்டுகளாக நான் ஆப்பிரிக்காவிலே வாழ்ந்தேன். இனி ஒரு ஆண்டுகளும் அங்குள்ள திருச்சபைக்காக பணி செய்வதே எங்களுடைய சபையின் கடமையாகும்.
இப்போ நீங்கள் பணி செய்த நாடுகளை பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன். அந்த நாட்டினுடைய பழக்க வழக்கம் என்ன, கலாச்சாரம் என்ன, மக்களுடைய சமய வழிபாடு எப்படி?
ஆப்பிரிக்காவை பற்றிய செய்திகளை தொலைக்காட்சியிலும் வானொலியிலும் அதிகம் பார்க்கிறோம். பல நேரங்களில் அவை போரை பற்றியும் பஞ்சம் பட்டினி பற்றியுமே அமைவதால் பலர் ஆப்பிரிக்காவிலே இதை தவிர வேறு எதுவும் இல்லை என்று நினைக்க வாய்ப்புண்டு. இத்தவறான எண்ணத்தை களைப்பது என்னை இத்தனை ஆண்டுகள் உபசரித்து வரும் ஆப்பிரிக்க மக்களுக்கு நான் செய்யும் சிறு நன்றி கடன். ஆப்பிரிக்காவிலே பல வளர்ந்த நகரங்கள் உள்ளன. என்னுடைய பல இறையியல் பேராசிரியர்களும் உடன்பணியாற்றும் பல குருக்களும் கன்னியர்களும் ஆயர்களும் கருதினாள்களும் ஆப்பிரிக்கர்கள். இங்கே கனிவளங்கள் நிறைந்திருப்பதே சில போர்கள் தொடர்ந்து நடப்பதற்கு முக்கிய காரணமாக அமைகிறது. போராளிகளிடமிருந்து கனிவளங்களை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஆயுதங்களை விற்று அதில் பிழைப்பை நடத்தும் அமைப்புகள் பல இன்று இருப்பது வேதனைக்குரியதொரு விஷயம். இவர்களிடமிருந்து தப்ப கல்வி மற்றும் மக்களாட்சி இன்னும் அதிகமாக ஆப்பிரிக்காவிலே வளர வேண்டியிருக்கிறது. அதற்கான பொறுப்பு ஆப்பிரிக்க அரசியல் தலைவர்களுக்கு இருப்பதை நாம் மறுக்க முடியாது. நாட்டு ஏற்றுமதி என்று சொல்லப்போனால் காபி மற்றும் கக்காவோ ஏற்றுமதியில் ஐவரி கோஸ்ட் உலகளவில் தலை சிறந்து விளங்குகிறது. பெட்ரோல் ஏற்றுமதியில் உலகில் 7வது இடத்தில் நைஜீரியா உள்ளது. அரிசியை தவிர இங்கே யாம் கிழங்கு, டப்பியோக்கா கிழங்கு, நேந்திரவாழை, மக்காசோளம் போன்றவை அத்தியாவசிய உணவாக அமைந்துள்ளது. கிழங்குகளையும் சரி நேந்திரவாழையையும் சரி வேக வைத்து இடித்து உணவு தயாரிக்கின்றனர். பல வகையான உணவுப் பொருட்கள் இங்கிருப்பது குறிப்பிடத்தக்கது. நைஜீரியாவிலே நான் பணி செய்த இடத்தின் பெயர் கொண்டகோரா எனப்படும். முன்னேற்றமடைந்த பல நகரங்கள் நைஜீரியாவில் உண்டு. கொண்டகோரா இப்பொழுதுதான் ஆரம்ப நிலையில் இருக்கிறது. இப்படிப்பட்ட பணி தேவைப்படும் இடங்களுக்கு செல்வதே எஸ்எம்ஏ சபையின் கடமையாக இருந்து வருகிறது. விவசாயத்தை நம்பி வாழும் இடம் இது. எழுத படிக்க கற்றுக்கொள்ளும் முதல் தலைமுறையை இங்கு உருவாக்குகிறோம்.
இந்த ஆப்பிரிக்க நாட்டில் நீங்க செய்கிற பணியை பற்றி சொல்லுங்களேன்.
இங்கே எங்களுடைய முக்கியமான பணி மறைப்போதக பணி. நான் கூறியதை போல எங்கெல்லாம் அதிக தேவை இருக்கிறதோ அந்த இடங்களுக்கு செல்வதே எங்களுடைய முக்கிய கடமை. என்னுடைய பங்கிலே 40 கிளை பங்குகள் இருந்தன. பங்கை ஒரு சுற்று சுற்ற குறைந்தது 2 மாதங்களாவது வேண்டும். இருப்பினும் பணிகள் திறம்பட நடைபெறுவதற்கு காரணம் ஒவ்வொரு கிளை பங்கிலும் உள்ள பொதுநிலையினரின் ஈடுபாடேயாகும். ஒவ்வொரு கிளையிலும் பல தலைவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றுகிறார்கள். கோடை காலத்தில் 3 மாதங்களுக்கு பங்குகளில் நடத்தப்படும் பள்ளிக்கு ஒவ்வொரு பங்கிலும் சுமார் 200 பேர் வந்து தங்கி படிக்கிறார்கள். சிறுவர் பெரியோர் அனைவரும் வருவர். இங்கே எழுத படிக்கவும் வாழ்க்கைக்கு தேவையான பலவற்றையும் கற்றுக்கொள்கின்றனர். இவற்றோடு இயேசுவின் நற்செய்தியையும் ஆவலுடன் கற்றுக்கொள்கின்றனர். 3 வருட தயாரிப்புக்கு பிறகு ஞானஸ்நானம் பெறுகின்றனர். அவருடைய உரிமைகளை அறிந்து கொள்கின்றனர். அநீதிகளை இனம் கண்டுகொள்கின்றனர். மேலும் மக்களுக்கு நாங்கள் பல வகையான சமூக பணிகளையும் மருத்துவ பணிகளையும் செய்து வருகிறோம். மக்களுடைய திறந்த மனப்பான்மை, கடவுளை பற்றி அறிய இருக்கும் ஆர்வம் பாராட்டுக்குரியது. ஒவ்வொரு பங்கிலும் ஒவ்வொரு ஆண்டும் பல புதிய கிளை பங்குகள் உருவாவது சாதாரணம். திருச்சபையின் வளர்ச்சியை இங்கு கண்கூடாக பார்க்க முடிகிறது. பலமுறை நான் ஆச்சரியத்தோடு கண்ட ஒரு விஷயம் என்னவெனில், இந்த கோடை பள்ளிக்கு 1 மாதம் சென்ற ஒருவரையும் அதே குடும்பத்தை சார்ந்த இன்னொருவரையும் முதன்முறையாக பார்க்கும் பொழுதே முகத்தில் வித்தியாசத்தை பார்க்க முடியும். ஒரு வகையான தெளிவையும் ஒளியையும் மகிழ்ச்சியையும் முகத்திலே பார்க்க முடியும். இச்சிறிய அடையாளம் வழியாக மறைப்போதக பணியின் முக்கியத்துவத்தை இறைவன் வெளிக்காட்டுவதாக நாம் கொள்ளலாம்.
தந்தை ரொசாரியோ, தாங்கள் பேசும்போது முதல்ல சொன்னீங்க ஆப்பிரிக்காவில் நிறைய வளர்ந்த நகரங்கள் இருக்கின்றன அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னும் எழுத்தறிவு இல்லாமல் மக்கள் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்?
நாட்டுடைய வளர்ச்சி எல்லா இடங்களுக்கும் இன்னும் வந்து சேரவில்லை. அதனால் நம்ம பல வளர்ந்தவர்களையும் பார்க்கிறோம், வளர்ச்சியின் ஆரம்பத்தில் இருப்பவர்களையும் பார்க்கிறோம். இவை இரண்டுமே நாட்டுடைய ஒரு முழு பிரதிபலிப்பு கிடையாது. எனவே வெறும் போர் பட்டினியை பார்க்கும் பொழுது அனைவரும் இப்படி இருக்கிறார் என்றும் கூற முடியாது. மிகப்பெரிய பேராசிரியர்களையும் படித்தவர்களையும் பார்க்கும் பொழுது அனைவரும் இப்படி இருக்கிறார்கள் என்றும் கூற முடியாது. ஆப்பிரிக்க கண்டம் வளர்வதற்கு இன்னும் பல துறைகள் இருக்கின்றன, நன்றாக வளர்ந்து வருகிறது. ஆனால் பொறுமையாக நாம் ஒத்துழைக்க வேண்டும்.
இப்போ நைஜீரியாவில் வந்து எப்பவுமே இந்த முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவங்களுக்கும் அடிக்கடி சண்டை, நிறைய உயிரிழப்புகள். இதற்கான காரணம் என்ன?
இதனுடைய முக்கிய காரணம் ரிலிஜியஸ் பிரச்சனை என்று கூறுவதை விட இடத்திற்கான பிரச்சனை. பல கிறிஸ்தவர்கள் அந்த இடத்தை சார்ந்தவர்கள், முஸ்லிம்கள் வேறு இடத்திலிருந்து அங்கே குடிபுக வந்தவர்கள். அப்பொழுது அங்கே நில உரிமை யாருக்கு இருக்கிறது, எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறது, இதிலே பல பிரச்சனைகள் இருக்கின்றன. பல வகையான சட்டங்கள் இருக்கின்றன. எல்லா சட்டங்களும் அனைவருக்கும் திருப்தியை கொடுப்பது கிடையாது. இதிலே வரும் பிரச்சனைகள், மேலும் ஒரு பிரச்சனை முடியும் பொழுது அதனால் பல வகையான பாதிப்புகள் நடக்கின்றன, அதற்கு பழி தீர்க்கும் பிரச்சனைகள் அதன் தொடர்பாக வருகின்றன. இதையே நாம் கடந்த வருடங்களில் பார்க்கிறோம். இந்த வருடம் நடந்த பிரச்சனை அனைத்தையும் விட மிக அதிகமான ஒரு பிரச்சனையாக இருந்தது. பல நூறு மக்கள் கொல்லப்பட்டனர். இதன் காரணமும் பல வகையான பழி தீர்ப்புகள் இருந்தன. முதன்முறையாக இந்த வருடம் நடந்த பிரச்சனையில் நாம் பார்த்தது என்னவென்றால், வெளிநாட்டவருடைய பங்கு இதில் இருந்தது. பல பக்கத்து நாடுகளில் இருந்து இந்த பிரச்சனைக்காக மக்கள் வரவழைக்கப்பட்டார்கள். சிலர் அல் காய்தாவுடைய பங்கு இதில் இருக்கிறதா என்றும் கேட்டார்கள், அதற்கும் வாய்ப்புண்டு. இப்பொழுது பல பிரச்சனைக்குரிய அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து செயல்படுவது ஒரு புதிய ஒரு பொருளாக உள்ளது.
நிறைய தமிழ் குருக்கள் ஆப்பிரிக்காவில் பணி செய்கிறாங்க. ஒரு சிலரெல்லாம் கேட்கும் பொழுது அங்கே வந்து இந்த புரட்சியாளர்கள், அவனுடைய பயம், மிரட்டல், இப்படிலாம் நம்ம தமிழ் குருக்கள் வந்து எதிர்நோக்கி இருக்கிறாங்க. தந்தை ரொசாரியோ, என்னுடைய பணி வந்து முழுமையாக ஆப்பிரிக்காவுக்கு தான், நான் விடுமுறைக்கு போனாதான் இந்தியா அப்படின்னு சொன்னீங்க. அப்போ இந்த ஆப்பிரிக்க நாட்டில் நீங்கள் தொடர்ந்து இருக்க போகிறீங்க, பணி செய்ய போகிறீங்க, உங்களுடைய மனநிலை என்ன?
ஆப்பிரிக்காவில் பல வகையான சவால்கள் நிறைய இருக்கின்றன. இப்போ நைஜீரியா நான் இருந்தப்போ எங்களுடைய மேற்றாசன கோயில் முஸ்லீம் பிரச்சனையினால் எரிக்கப்பட்டது. அதில் இருந்த குருக்களுடைய வீடும் எரிக்கப்பட்டது, உள்ளே இருந்த அனைத்துமே எரிக்கப்பட்டது. நான் வாழ்ந்து வந்த இடத்திலும் இந்த கோடை பள்ளி நடந்து கொண்டிருந்தது. 200 குழந்தைகள் என்னுடைய பாதுகாப்பில் இருக்கிறார்கள். அங்கே எலக்ட்ரிசிட்டி வசதி கிடையாது, ஃபோன் வசதி கிடையாது. யாராவது ஒருவர் தீயை கொண்டு வந்தால் அனைத்து குடிசைகளும் பற்றி எரியும். அத்தனை பேரையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் எனக்கு இருந்தது. அந்த நேரத்திலே அவர்களை பாதுகாக்க பல வகையான ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டியிருந்தது. நான் 100 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தேன் இந்த பிரச்சனையை ஆரம்பித்த பொழுது. அவசரமாக அங்கே வந்து அவர்களை பாதுகாக்க வேண்டிய அந்த ஒரு கடமையும் இருந்தது. அந்த சமயத்திலும் அந்த சவால்கள் அப்பொழுது பெரிதாக தெரியாது, அந்த பொறுப்பே அப்பொழுது பெரிதாக தெரியும். ஏனென்றால் அந்த நேரத்திலே குரு அங்கே இருந்தால் அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு. அங்கே அந்த குரு இல்லை என்றால் அந்த மந்தைக்கே பாதுகாப்பு கிடையாது. அப்பொழுது நம்முடைய தலைமை, நம்முடைய பிரசன்ஸ் அங்கே மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது. இதை ஒரு பக்கம் வைத்துவிட்டு மற்றொரு பக்கம் அங்கே இருக்கும் வளர்ச்சியை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. இது நமக்கு மிகப்பெரிய ஆறுதலாக அமைகிறது. எகிப்து மற்ற சில முஸ்லீம் நாடுகளில் இந்த வளர்ச்சியை நம்மால் பார்க்க முடியாது, திருச்சபையின் வளர்ச்சியை பார்க்க முடியாது. ஆனால் இந்த மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளிலும் சரி, கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளிலும் திருச்சபையின் வளர்ச்சியை கண்கூடாக பார்க்க முடியும். இப்பொழுது நான் சென்ற இடத்துல 4 வருடங்களுக்கு முன்பாக 4 கிளைப்பங்குகள் இருந்தன. 4 வருடங்களுக்கு பிறகு அது 36 மாறியது, 40 மாறியது. ஒவ்வொரு வருடத்திலும் பல கிளைப்பங்குகள் முளைக்கின்றன, மக்கள் வளர்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளுடைய பணி அங்கே தேவைப்படுகிறது என்றே உணர முடிகிறது. மற்றும் மக்கள் வளர வளர அநீதிகள் சர்வசாதாரணமாக குறைகின்றன, அவர்களுக்கு விழிப்புணர்வு வருகிறது, பல வகையான முன்னேற்றங்கள் நம்மால் பார்க்க முடிகிறது. இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த சவால்களை நாம் மிக பெரிதுபடுத்த வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் நம்முடைய முக்கியத்துவம் அங்கே தேவைப்படுகிறது என்பதை உணரும் பொழுது அதுக்கு தேவையான அனைத்து பலனையும் கடவுள் நமக்கு கொடுக்கிறார்.
நன்றி தந்தை ரொசாரியோ. உங்களுடைய இந்த கடவுள் நம்பிக்கையும் ஆப்பிரிக்க திருச்சபையை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற இந்த உங்களது ஆர்வமும் இன்னும் வளரட்டும் என நாங்கள் வாழ்த்துகின்றோம். இந்த உங்களது பகிர்வுக்கு நன்றி. வணக்கம்.
வணக்கம்.